സ്വാഗതം. ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു നാമത്തിലെ എവിടെ പുതുവർഷ വാഴ്ത്തുക. ഇന്ന് ആണ്ട് ആശീർവദിക്കാനാണ് ദൈവം കത്തർ ഇവിടെ ആശീർവദിച്ച് ഇവിടെ കാട്ടപ്പെടും. കത്തർ നമ്മുടെ മുഖത്തെ മുകളുകൾ പ്രകാശിക്കപ്പെടുന്ന മുകളുകൾ കൃപയാറിയപ്പെടണം. കത്തർ നമ്മുടെ മുഖത്തെ മുകളുകൾ പ്രസന്നമാക്കി ഇവർക്ക് സമാധാനം കട്ടയടക്കടവ്. ഈ ബാഡ് എപ്പോഴായി വാഴ്ത്തി അത്ര യേശു നാമത്തിലെ ഉള്ള ആശീർവദിക്കുക. ദൈവയുടെ കൃപയും കൂടെ കൂടെ ആരുടെ നാമത്തേക്ക് ഭയമുണ്ടാകും. കടന്നു പോകുമ്പോഴാണ് പുതിയ ആണ്ടുകൾ വന്നിരുന്നു. സ്വാമിവേ, ഇന്ന് പുതുവർഷത്തിന് ആറു മുതൽ കത്തിന്റെ വാർത്തയെ നാം കറുത്തായി കേൾക്കും. കട്ടിലയെ വിളക്ക് വേദമേ വിളിച്ച് പോതൃ സിറ്റിയെ ചീവ് വലിയ വേദം സ്വന്തം ആകുന്നു. ഇന്ന് ആണ്ട് മുഴുവതും ദേവയുടെ വസ്ത്രം നമുക്ക് വഴികാട്ടിട്ട് തീവ്രമായി നം കാലുകൾക്ക് ദീപമായി നമുക്ക് വഴികാട്ടും. ആകെ ഈ ബാണ്ട് ദൈവം നിങ്ങൾക്ക് വെച്ചിരിക്കുന്ന വാർത്തകളെയും വാക്കപ്പെട്ടവരെയും കേൾക്ക് തയ്യാറായി. സോ പ്ലീസ് പ്രിപ്പയർ യുവർ മൈൻഡ് ടു റിസീവ് ദ വേർഡ്, അക്സെപ്റ്റ് ദ വേർഡ് ആസ് ദ വേർഡ് ഓഫ് ഗോഡ്. ആകെ ഇടവേളയിൽ കത്തരുടെ വാർത്തകളെ ഇത് പുതുവർഷത്തിലെ സഭയ്ക്ക് ആരംഭിക്കുമ്പോഴാകും ദൈവയുടെ വാക്കുത്തങ്ങളെ അരളുംപടിയാകും അടിക്കുംപടിയാകും സഭയെ ഭൂപ്പെടാൻ നമ്മോട് മറവളിക്കുന്നു. അത് തയ്ച്ചത് അമർന്നിരുന്ന് കത്തരുടെ വാർത്തയെ കവനെ സോ പല സ്ഥലങ്ങൾ കണ്ടിട്ട് അവർ എന്താ വരവേൽക്കുന്നു.
ஆகவே புதுவருட வாழ்த்துக்களை சொல்லாத உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன். ஆகவே இந்த வேளையிலே தேவசமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைக்காய் கடல் சொல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, அதிகமாக வாசிக்கிற பகுதி, சின்ன பிள்ளைகள் நன்றாக பாடமாய் சொல்லுகிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருந்துதான் கிட்டத்தட்ட ஆறு காரியங்களை எடுத்து நான் கடன் சொல்ல போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் 23 சங்கீதம். எல்லாரும் தெரியும் இல்ல? ஆனா அதிலே அடுத்த ஆறு ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கடன் சொல்ல போகிறோம். தேவன்தாம நிச்சயமாக ஆசீர்வதிப்பதாக. ஒரு விஷயம், தேவனுடைய வார்த்தைக்காய் எங்கள் தலைவர்களை தாழ்த்தி அவருடைய சமத்தில் ஜெபித்து கடன் சொல்வோம். மா கருவையும் இருக்கிற இந்த கத்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சமத்தில் வருகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற எங்களை ஆண்டவரே உங்க சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை உம்முடைய கத்தாவே, ஆண்டவரே ஆவியானவரே நீ எழுதி வைத்திருக்கிறே ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இப்படியா இந்த 2011 எப்படியா இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கிருபையா நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாம ஒன்று மைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். முதலாம் சொல்லப்படுகிறது, கர்த்தரின் மீட்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று சொன்னால், 2011 எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு நிறைவான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நாம் என்னை காண நிறைவான வாழ்க்கை நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையிலே வரும். 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், புள்ளி தளங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணி கண்டையிலே என்னை கொண்டு போடுகிறார். அமர்ந்த தண்ணி, தாகம் தீர்க்கிற தண்ணி. அதுக்கு என்ன சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமான வாழ்க்கை 2011 எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். முதலாவது நிறைவான வாழ்க்கை இருக்கும், இரண்டாவது சமாதான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். மூன்றாவது பார்த்தால், அதில் சொல்லப்பட்ட வசனத்தில் பார்த்தால், அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை மன்றம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதை, அவருடைய நீதியின் பாதை, எம்முடைய நீதியின் பாதை அல்ல. எம்முடைய நீதி வேதத்தில் சொல்ல இயேசுவாலே அழுக்கான கண்டை, ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் நீ அவர் நீதியின் பாதையிலே, அவருடைய நீதியின் பாதையிலே அவர் எங்களை நடத்துவார் என்று சொன்னார். பரிசுத்த வாழ்க்கையிலே எங்கள் ஒவ்வொருளையும் தேவன் 2017 நடத்துவார். நிறைவான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, அடுத்தது பரிசுத்த வாழ்க்கை. நான்காவது காரியம் அதில் சொல்லப்படுறது, நான் மரணூரில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு இருக்கிறது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவர் என்னோடு கூட இருப்பார். எந்த இடத்திலும் எங்கு போனாலும் எல்லா இடத்திலும் தேவன் காரியத்தை வெற்றி திறக்க பண்ணி தேவன் எங்களோடு இருக்கிறார். எங்களுடைய நம்பிக்கையான வாழ்க்கையை தேவன் 2017 உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நிச்சயமாக அளிக்கிறார். ஐந்தாவது வசனம் சொல்வது, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெயினால் அவர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், மகிமையான வாழ்க்கை. 2017 எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிச்சயமாகவே ஒரு மகிமையின் வாழ்க்கையாய் இருக்கும் என்று நிச்சயமாய் தேவன் அவருடைய வார்த்தை மீதும் சங்கீதத்தின்படி தேவன் நிச்சயமாய் மகிமையான வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே அமைப்பார். ஆறாவது சொல்வது, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு எப்படியான வீடு? நித்தியமான வீடு, நித்தியமான வீடு, அழிவில்லா வீடு. ஆக அந்த வீட்டு வாழ்க்கையிலே தேவன் எங்களை நடத்துவார். ஆகவே இந்த ஆச சங்கீதத்திலே சொல்லப்பட்ட 6 ஆசீர்வாதங்களை குறித்து, நிறைவான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நம்பிக்கையின் வாழ்க்கை, மனிமையான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை தேவ நிச்சயமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்வார். ஆகவே கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து உங்களை ஆசீர்வதித்து நான் எச்சரித்து கடன் செல்ல போறேன். எதிரே இருக்கிற நிறுவம் 6:14 வசனம் வாசிக்கும்.
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார்.
என்ன சொல்லியிருக்கு? நிச்சயமாக நம்ம சொன்ன சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 6 ஆசீர்வாதங்களையும் தேவன் என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். ஆகவே இப்படியாய் தேவன் கொடுத்த வார்த்தைக்காய், தேவன் தந்த வார்த்தைக்காய், தேவ சமயத்தில் எங்களை தலைவர்களை தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை தேவன் இப்படியாய், சபையும் எங்கள் ஒவ்வொருளை தேவன் இப்படியாய் ஆசீர்வதிக்க போறதற்காய் தேவ சமயத்திலே எங்களை தலைவர்களை தாழ்த்தி நாங்கள் செம்பனுவோம். மக்களையும் இருக்கிற அந்த கர்த்தாவே இந்த வேளையிலும் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்ட 6 ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே கர்த்தாவே எதிரே சொல்லப்பட்ட 6:14 நிச்சயமாய் உங்களை இப்படியாய் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உமது வார்த்தைகள் ஆண்டவரை, உமது வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை, இப்படியாய் இந்த ஆண்டவரை 2011 இந்த பிள்ளைகள் ஒவ்வொருளையும் ஆசீர்வதித்து சபையும் வளர்ந்து பெருக ஆண்டவரை கிருபையாய் நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஒரு நிறைவான வாழ்வு கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டு. பரிசுத்த வாழ்வு நமக்கு உண்டு. எப்பொழுதும் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கும்போது, ஆகவே இந்த ஆண்டு முழுவதும், இந்த 2011 முழுவதும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்தி செல்ல அவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அர்ப்பணம் ஆண்டு நாமத்துக்கு வாழ்வுண்டாட்டும். இந்த நாளிலே நான் சுருக்கமாக எந்த வார்த்தைகளை எதை சொல்லுவதுன்னு சொல்லி இதை பேசணும்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் காத்திருந்த போது நாம் பெற்றுக்கொண்ட சில வார்த்தைகளை நான் உங்களோடு புல்வாக வைத்து சுருக்கமாக முடிக்கிறேன். ஆண்டு நாமத்துக்கு வாழ்வுண்டாட்டும். வாசிப்போம் 84 சங்கீதம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 84:11-12.
தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
திரும்பப்படி
தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நிற்கிற தேவனுடைய சரணம், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நான் நன்மையை வழங்குவேன். தேவன் நல்லவர், மட்டுமல்ல அவர் நன்மை செய்கிறவர். அப்போ சொல்ல 10:36-37 நான் வாசித்தோம். நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடைய கூட இருக்கப்படியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராகவும் சுத்தி தெரிந்தார் என்று சொல்லப்பட்டது. இயேசு இந்த உலகத்தில் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுத்தி தெரிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறார். அன்றைக்கு அவர் நன்மை செய்திருந்தார், இன்றைக்கும் அப்படியே அவர் நன்மை செய்வார். ஏனென்றால் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத. He will never change. Yesterday, today, ever and forever. We have an unchangeable God. ஆகவே தேவன் சொல்லப்படுகிற வார்த்தை அவர்களை சொல்லும், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்கார். உங்களுடைய வாழ்விலே தேவன் நன்மை செய்யணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, எதிர்பார்க்கிறீங்களா? தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, உத்தமமான ஒரு வாழ்வு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் ஒன்று, மாறவே மாறவர், சொல்லதை செய்கிறவர், சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனத்தை நிறைவேற்றாதிருப்பார். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனபுத்திரனும் அல்ல. ஆகவே இந்த 2011 தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற நியாயபூர்வமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படுமா இருந்தார், எனக்கு செய்யப்படுமா இருந்தார், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நாம் வாழணும். அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றம் மற்றவர்களாக நாம் வாழ தடுத்தத்தை. அப்படியாய் நான் யோசித்த போது என் மனதிலே வந்த ரெண்டு குற்றமற்ற உத்தமமாய் வாழ்ந்த ரெண்டு பரிசுத்தவான்களை குறித்து சுருக்கமாய் வைத்து நாம் சிந்தித்து செல்றது நல்ல, நான் நம்புறேன். ஆதியாகமம் 17:1 வசனத்தை நாம் வாசித்தால் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 17:1 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆபிரகாம் 99 வயதான போது,
99 வயதான போது
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
ஐ ஆம் தி ஆல் மைட்டி காட்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய்
பிஃபோர் மீ அண்ட் பீ பிளேம்லெஸ். இந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று இங்கு வெளிப்பட்ட, அதாவது எல் ஷடாய், ஆல் மைட்டி காட், நத்திங் இம்பாசிபிள் வித் காட், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து குற்றமற்றவனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாயிரேன், ஏனென்றால் உன்னிடத்தில் நான் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற வேண்டும். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது உண்மை, ஆனால் நான் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்விலே நிறைவேற நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து குற்றமற்றவனாக உத்தமனாக இரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போய் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் வாசித்த வசனம் பெருகுதலையும். இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் 18 அதிகாரத்திலே சொல்லுகிறார், 12 அதிகாரம். ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்த கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் கழித்து திரும்ப வந்து ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்கிறாரு, எனக்கு முன்பாக நடந்து வாழ்ந்து 99 வயசுல, வயது முதிர்ந்த நேரம், கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் தேவனோடு நடந்து வாழ்ந்த மனிதனை பார்த்து, அந்த வயது முதிர்ந்த நேரத்திலும் தேவன் அவருக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம் தெரியுமா? எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. எனக்கு அறிமானவர்களே, உத்தமமான வாழ்வுக்கு வயசு இல்லையே இல்லை தெரியுமா? உத்தமமான வாழ்வு, குற்றமற்ற வாழ்வு, நம்முடைய மரண பரியந்தம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்யணுமா இருந்தால், தேவன் நாம் எதிர்பார்க்கிற நியாயபூர்வமான நன்மைகளை அற்புதங்களை தேவன் செய்யணுமாக இருந்தால், தேவ ஜனமே, நான் சொல்றதுக்கு நீங்களும் நானும் தேவன் முன்பாக வாழ்ந்து குற்றமற்றவர்களாக இருக்கும். உலகம் பாவத்தினாலே பெருகிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அநீதிகளும் தலை வைத்து ஆடுகிறது. ஆகவே கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியின் நடுவிலே நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து நடந்து குற்றமுட்டுவதாக இருக்க வேண்டும் என்று, உத்தமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்பொழுது தேவன் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார். அதை விட்டு தசமத்தை பொறுத்துக் கொள்ளுங்க, நம்முடைய சிவர்களிலும் கதவு நிலைகளிலும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை மட்டும் மாட்டி வைப்பதினால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே கிடைக்கும் என்பது அல்ல. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் என்பதே முக்கியம். ஏனென்றால் நிபந்தனைகளை பின்பற்றித்தான் ஆசீர்வாதம் இருக்கிறதே தவிர, ஆசீர்வாதத்தை பின்பற்றி நிபந்தனை அல்ல. நாம் அதை கவனிக்காமல் விட்டுக்கொண்ட படியால் தேவனுடைய வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுது. தேவன் வாக்குத்தம் உண்மையிடும், அவற்றோட உண்மையை தலைமுறை தலைமுறைக்கு காக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உனக்கு தேவன், எனக்கு தேவன் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தை பண்ணினால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஆனால் ஒன்று, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும், குற்றமற்றவர்களாக இருக்கும், குற்றமற்றவர்களாக இருக்கும். ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவரை எதிர்பார்த்தார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருமைப்படுவேன், ஆனால் நீ எனக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கணும், எண்ண முடியாத அளவுக்கு ஜனத்தை நான் பெருமைப்படுவேன், ஆனால் நீ எனக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கணும். தேவன் குற்றமற்றவர்களோடுதான் உறவாட முடியும். நான் சொல்ல உலைகள், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். தேவனுக்கு முன்பாக அவர் குற்றமற்றவனாக வாழ்ந்திருக்கார், அதாவது உத்தமனாக வாழ்ந்திருக்கார். ஆகவே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவமாகிய ஈசாக்கை அவனுக்கு கொடுத்தார்ன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, ஆபிரகாம் போய்விட்டார், ஈசாக்கும் போய்விட்டார். ஆனால் ஒன்று, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இன்றும் என்றும் சதா காலங்களும் வாழுகிறார். அவர்கள் ஆராதித்த அதே தேவனைத்தான்
நாமும் ஆராதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் அற்புதத்தை செய்ததுண்டானால் ஏன் உனக்கும் எனக்கும் செய்யக்கூடாது? தேவன் பச்சபோதமும் உள்ளவரா? இல்லவே இல்லை. ஆகவே ஆபிரகாமை போல நீங்களும் நானும் இந்த 2011 ஆரம்பத்திலே இந்த நள்ளிரவுலே இந்த தேவனுடைய சமூகத்திலே நான் உங்களுக்கு அன்பாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து சுட சுட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்றவர். அவர் வரும்போதும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. இனவாய் அவர் வரும்போது என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றப்பட்டதாக இருந்தால்தான் நான் ஆண்டவருடைய விண்ணரசிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அதை விட்டு நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இருந்ததுனால நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாத பாருங்க. ஒருவேளை நான் 40 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து விட்டதுனால ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியாது. அவர் வரும்போது என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். என கருமானவர்களே, நான் யோசித்தேன், ஆண்டொன்று போனால் வயதொன்று போவது. அதாவது ஒரு ஆண்டு முடியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வருஷம் குறைகிறது. ஒவ்வொரு வருஷமும் போக போக நம்முடைய வாழ்க்கையும் குறைந்து கொண்டே போகிறது. என்றைக்கும் நமக்கு இந்த வளம் இப்படி இருக்கும் மட்டும் நமக்கு தெரியாத இறக்க, என்றைக்கும் இந்த சுகம் நமக்கு இருக்கும் என்பது இல்லை, என்றைக்கும் இதே நிலைமை நமக்கு தொடரும் என்பதும் இல்லை. மாறலாம், மாற்றங்கள் பல வரலாம். ஆனால் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக விருப்பமாக இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஏற்ற காலத்திலே நன்மையை செய்வார். அற்புதத்தை கட்டுவதாண்டு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் தேவ சமூகத்தில் உங்களுக்கு அன்பாய் சொல்ல, குற்றமற்று வருவார். ஆண்டவர் விரும்பி வருவார். உலகம் கரை படிந்து கிடக்கு. ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷன் உன்னை ஆராய்ந்து பார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த ஆண்டு நானும் நீயும் எப்படி வாழ்ந்திருக்கோம்? இந்த வருஷம் முழுவதும் நாம் ஆண்டவரோடு எப்படி நடந்திருக்கிறோம்? எத்தனை இடங்களிலே ஆண்டவர் நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை இடங்களிலே ஆண்டவருடைய ஆவியை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை நாட்கள் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கும்? எத்தனை நாட்கள் நாம் ஜெபம் பண்ண மறந்திருக்கும்? எத்தனை நாட்கள் தேவனுடைய வேதத்தை மறந்திருக்கிறோம்? ஏன் சில நாட்களிலே ஆண்டவரையே நாம் மறந்துடுறோமே? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிக துக்கத்தினால் ஆண்டவரை மறந்து விடுறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அதிக சந்தோஷத்தினாலும் ஆண்டவரை மறந்துடும். ஆனா நீயோ தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மனுஷனே, எந்த சூழ்நிலையும் தேவனை நீ மறக்காதபடி ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற வாழ்வு இந்த ஆண்டு நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமே, நம்ம நாம் அர்ப்பணிப்போமே. இதுல என்ன தாமதம்? கர்த்தருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாம் குற்றமற்றவராக வாழ்ந்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் அவர் மூலமாய் நமக்கும் உண்டாகும் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. ஆகவே என கருமானவர்களே, ஆபிரகாம் போல குற்றமற்ற ஒரு வாழ்வு நாம் வாழ்வோம். இன்னொரு பக்தனை, இன்னொரு பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்கிறது மிக பொருத்தமாக இருக்கும். அவரும் உத்தமமாக வாழ்ந்த ஒரு நபர். பல ஏற்பாட்டு பக்தர்களே, பலம் தரும் பக்தன் என்று வர்ணிக்கப்படுகிற யோபு புஸ்தகத்திலே 1:1 நாம் வாசிக்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமான அவனை போல ஒருத்தரும் இல்லை. அதே 1:8 அதே வசனம் இருக்குன்னு நம்புறேன். 2:2 இருக்குன்னு நான் நம்புறேன். என பாருங்க, உத்தமமாய் வாழ்ந்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமான அவனை போல பூமிலும் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொன்னார். எனக்கு அருமானவர்களே, யோபு வாழ்ந்த காலத்துல இப்படி சபை இருக்கல. யோபு வாழ்ந்த காலத்துல இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நடத்துறது போல இந்த அனுபவம் அவருக்கு இல்ல. யோபு அந்த காலத்தில் நம்மகிட்ட இருக்கிற இந்த முழு வேதம் அவருடைய கையில இல்லை, ஆனாலும் அவர் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்திருக்கிறார். இதுக்குள்ள ஒரு தீக்கமான ஒரு காரியம் நான் சொல்ல போறேன், காது உள்ளவன் கேட்கணும். நான் சொல்ல போற காரியத்தை எழுதி வையுங்கள் வேணுமென. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். நம்முடைய இருதயங்களை விருப்பு சேதனம் பண்ணுவோம். எதற்கு? தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே கிரியை செய்கிறது. நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்கள் விழட்டும், அறியாமை என்கின்ற செதில்கள் விழுந்து போகட்டும். அப்பொழுது ஆண்டவரை இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிக்க முடியும். இந்த 2011 ஆண்டிலே ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். பவுலுக்கு அனனியா என்கின்ற ஒரு சீசன் கைகளை வைத்து செபித்த போது அவன் கண்களை இது செதுக்கும். இன்றைக்கு நமக்கும் நம்முடைய கண்களையும் மறைத்துக் கொண்டிருக்கிற அறியாமை என்கின்ற சிதைகள் விழுந்தால்தான் அவரை பார்க்க வேண்டிய விதமாக நாம் பார்க்கலாம். வாழ்க்கை மாறும். தேவனுடைய பிரசன்னத்தினால் அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைட்டார். ஸ்தோத்திரம். படிங்க யோபு புஸ்தகம் 2 9 வசனம் படிக்க சீக்கிரம். 2:9.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ,
மனைவி கணவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வேறொரு சொல்லியதான் பரவாயில்ல, ஆனா மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நீ உறுதியா இருக்கிறோம், இன்னும் தேவனை தூஷிக்காமல் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆண்டவர் என்று இருந்தியே, ஒவ்வொரு நாளும் ஆலயம் ஆலயம் என்று இருந்தியே, ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஜெபம் என்று இருந்தியே, இயேசு இயேசு என்று சொன்னியே. அவருடைய காலத்துல இயேசு வெளிப்படையில, ஆனா இன்றைய காலத்தை பற்றி நான் சொல்றேன். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனையா, உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு வேதனையா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கே? நீ ஜெபிக்கிற உங்க ஆண்டவர் எங்கே? மனைவி இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கையோ, தேவனை தூசித்து செத்து போன்ற. அப்படியானால் பிசாசுக்கு யோபுட வாழ்க்கையில் எங்க கவனம் இருந்திருக்கு தெரியுமா? யோபுட உத்தமமான வாழ்வில் தான் பிசாசுக்கு கண். ஆகவேதான் பிசாசு அவனை சுரண்ட பார்த்தான். எதற்கு? தன் உத்தமத்தில் இருந்து அவனை வழிவிலக செய்ய பிசாசு யோபுவை சோதித்தான். இப்ப கேளுங்க, தீர்க்கதரிசனம் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த 2011 பல பரிசுத்தவான்கள் பல தேவனுடைய பிள்ளைகளுடைய உத்தமமான வாழ்வு சோதிக்கப்படுகிறது. அது என்ன வடிவத்தில் என்ன விதத்தில் என்பதை நான் அறிய தேவன் அறிவார். God knows everything. God knows everything. தேவன் அறிவார், தேவன் அறிவார். ஆகவே நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவே என்னையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லும், தேவனுடைய பரிசுத்த வாங்கு, தேவனோடு நெருங்கி நடக்கிறவருடைய உத்தம வாழ்வை சோதிக்கிறதுக்கு பிசாசு பல விதங்களில் வருவான். ஆனால் நீ இடம் கூடாது, நீ இடம் கூடாது, இடம் கூடாது, இடம் கூடாது. இன்னும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, உடல் முழுக்க பருக்கள் அறிவறுக்கிறது, கிட்டே போக முடியும். ஆனால் இன்னும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியும், பிள்ளைகள் எல்லாம் மாண்டு போய்விட்டார், சொத்து சுயமெல்லாம் போயிட்டது. இன்னும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்க, உத்தமம் மட்டுமல்ல அந்த உத்தமத்தில் அவன் உறுதியாக இருந்திருக்கானே பாருங்க. என்ன கருமானவர்களே, அவனுடைய ஹோப்லெஸ் சிட்டுவே, அவனுடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் அந்த உத்தமமான வாழ்வுல உறுதியா இருந்திருக்க. அடுத்த வருஷத்தை என்ன சொன்னா தெரியுமா? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறேன். ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொல்லிட்டு போடுங்க, ஆயிரம் பேர் ஆயிரம் காரியங்களை சொல்லிட்டு போகட்டும். நான் ஆராதிக்கிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன், நீ அறிவாய். நீ ஆராதிக்கிற தேவனை உனக்கு தேவை. நீ ஆராதிக்கிற தேவனை நீ அறிய வேண்டும், அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அப்பொழுது ஒரு உத்தமத்திலே உறுதியா இருக்க அது உனக்கு உதவியாக. எனக்கு அறிமானவர்களே, இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருந்தாலும், நன்மைகளை தேவன் கட்டளையிட்டாலும், கிருபைகள் பெருகினாலும், தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய உத்தமமான வாழ்வு இந்த ஆண்டு சோதிக்கப்படலாம். அவர் பிசாசு பல விதங்களிலும் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை கெடுத்துடாதபடி, தேவனோடு நீங்க வாழ்ற வாழ்வை உடைத்துடாதபடி, நான் இப்பொழுதே தேவனுடைய ஊழியக்காரனாக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபித்து செபித்து நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை புத்திமதிகளை தயவு செய்து கருத்துல கவனத்துல கொள்ள. முதலாவது நமக்கு தேவன், அவருக்கு புறதன் மற்றவர். தேவன் நம்முடைய வாழ்வில் தேவனாகவே இருக்கட்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு கட்டப்படும். எனக்கு அறிமானவர்களே, யோபு தன் உத்தமத்திலே உறுதியாக இருந்தார். அவருடைய உத்தமத்தை பிசாசு சோதிக்க வந்தார், ஆனா உடன் கொடுக்கல. இன்னொரு வசனத்தை பாருங்க, அதே யோபுவின் புஸ்தகம் 27:5 யோபு 27:5 சீக்கிரம் படிங்க. யோபு 27:5 என் ஆவி பெரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகிறேன். அப்படி இல்லையா?
நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக, ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு.
அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என் ஆவி புரி மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக. எப்படி இருக்குது பாரு, இவ்வளவு பயங்கரமான சோதனையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் பிள்ளைகளை இழந்து மனைவியால் புறக்கணிக்கப்பட்டு உடல் முழுவதும் பறக்கலால் நிறைந்து அருமறுக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக இருக்கிற அந்த நிலையிலும் அந்த தேவனுடைய மனுஷர் என்ன சொல்றா தெரியுமா? என் ஆவி புரி மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகி. என கருமானவர்களே, உத்தமமாய் வாழறவர்களை பிசாசு சோதிக்க வருவார். ஆனால் நம்முடைய உத்தமத்திலே நாம் உறுதியாக நிற்போமாக இருந்தார் ஈட்டில் அவன் வெட்கப்பட்டு போவான். மட்டுமல்ல, தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். ஒன்னா சொல்ற கேளுங்க, யோகுடைய உத்தமமான வாழ்வு சோதிக்கப்பட்டது உண்மை, ஆனால் அவருடைய உத்தமத்தில் அவன் உறுதியாக இருந்தபடியால் ஆண்டவர் இரட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. என கருமானவர்களே, யோகு கடந்து போய்விட்டார், மறித்தும் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு கடந்து போய்விட்டாலும் யோபு ஆராதித்த ஆண்டவர், யோபுவை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்றைக்கும் இருக்கிறார். அவர்தான் உன்னுடைய என்னுடைய தேவன். ஆகவே யோபு போல நீங்களும் நானும் உத்தமமாக இருப்போமா இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது நான் உங்களை சொல்ற முதலாவது தேவ வார்த்தை. இன்னும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். படிங்க, 1 பேதுரு சீக்கிரம் படிங்க, 4:7. 1 பேதுரு 4:7 சீக்கிரம் படிங்க. 1 பேதுரு 4:7
எல்லாவற்றிற்கும் முடிவு
நன்றாய் கவனிங்க. எல்லாவற்றிற்கும் என்றால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமயம். ஏன் தெரியுமா? என்ன கவனிங்க, எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் ஒன்று ஒன்று இருக்குது. இன்னும் சொன்ன கேளுங்க, ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று நிச்சயம். Don't forget it. Keep in your mind deeply, my dear. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்பது ஒன்று நிச்சயமாக உண்டு. இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது, அதற்கு முடிவும் இருக்கிறது. எனக்கருமார்களே, எவ்ரி எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தால் அதற்கு முடிவு அது தேவனாலே. இங்க வேறு சொல்றது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமா இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கிறது. கருமானவர்களே, இந்த 2010 ஆண்டு செய்திகளை கேட்கிற நீங்கள் பத்திரிகைகளை படிக்கிற உங்களுக்கு ஒரு அளவுக்கு நன்றாய் புரிந்திருக்கும். இந்த 2010 உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிற இயற்கை அழிவுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பல இடங்களிலே பூமி எழுச்சிகள், பத்தட இடங்களிலே பெரும் வெள்ளங்கள், பத்தல இடங்களிலே திடீர் மரணங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இழப்புகள், இறப்புகள், காலநிலையிலே ஏற்படுகிற திடீர் மாற்றங்கள், இப்படிப்பட்ட பல சம்பவங்களால் உலக தலைவர்களே இன்றைக்கு பலர் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்க என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். ஏன் தெரியுமா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. படிக்க எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் இப்பதான் கவனிக்கல், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் ஆகையால்
என்னதான்
தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து
ஜெபம் பண்ணுவதற்கு
பண்றதுக்கு யாக்கிரதை அருங்க. என்ன கேளுங்க, என்ன கவனிங்க. Please pay your total attention to the word of God. எல்லாவற்றுக்கும் முடிவு சமமா இருக்கிறது சொல்லுகிறது. ஆகையால் நீங்களோ தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லப்படுது, have a clear mind and self control அப்படின்னு ஆங்கில மொழி போய் சொல்லும். தெளிந்த புத்தி, செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை. You know why? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கு. இப்ப நான் சொன்ன கவனிங்க, இப்ப சொன்ன கவனிங்க. இந்த 2011 ஆரம்பத்தில் இருக்க தேவனுடைய ஜனமே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குது. ஆனால் நீயோ தெளிந்த புத்தியுள்ளவனாக இருந்து ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை. இந்த ஆண்டு நீ எத்தனை நாள் ஜெபிக்காம விட்டுருக்க என்னையும் நான் கேட்டு பார்க்க. எனக்கு அருமையான வேலை கழுக்கள் அதிகம். நாம் வாழுகிற நாடு அலுவல்கள் நிறைந்த நாடு. People are so busy, they don't have enough time to seek the kingdom of God, sit at the feet of Christ. You know why? Because they are so busy. தேவாதி தேவனை தேடுவதற்கே நேரமில்லாத அளவுக்கு ஜனங்கள் அலுவல்களாக அலுவல்கள் உள்ளவர்களாக மாறிவிட்டது. பிசாசின் ஒரு வஞ்சகமே. இதை யாரு கேட்க போறா? இதை யார் கேட்க போறா? யாரு கேட்க போறா? தேவனை தேடாத அளவுக்கு ஜனங்களை அலுவல்கள் நிறைந்தவர்களாக மாற்றிவிட்டது. பிசாசின் ஒரு வஞ்சகமே. இந்த கூற்றை உலகத்தில் அறிமுகப்படுத்தவன் கேட்டால் ஒருவரை சிரிப்பார். ஆனால் தேவ ஆவியை பெற்றவர்கள் இதை நிதானிப்பார். ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானித்து அறிகிறான் என்று, ஆனாலும் அவன் மற்றவர்களால் நிதானிக்கப்படும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமா இருக்கிறது. ஆகவே நீ தெளிந்த புத்தியுமா எதற்கு தெரியுமா? ஜெபிக்கிறது மண்டாரம். அது இந்த ஆண்டு நாம் ஜெபிக்காமல் விட்டது போல, கடந்த ஆண்டு 10 நாம ஜெபிக்காமல் விட்டது போல, இந்த புதிய ஆண்டில் நாம் அப்படி விட்டுடக் கூடாது என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆகவே உடைய செப வாழ்வியலை சரிப்படுத்தி, தேவனோடு வச்சிருக்கிற உறவை சரிப்படுத்தி, தேவனோடு இருக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடி தெரியாத உன் கால்கள் பலம் இருக்கிறது உன் தேவனுடைய கத்தரால் கத்தரால் என்பதை மறந்துடாது. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, உன் நேரத்தை வீணாக்காத, உன் காலத்தை வீணாக்காத, நான் உனக்கு அன்பாய் சொல்லுகிறேன். இந்த 2011 பத்தாம் ஆண்டு போல நாட்களை வீணடித்து விடாமல் தேவ சமூகத்திலே தரித்திருந்து தரித்திருந்து காத்திருந்து காத்திருந்து செபமணி இதை அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருந்தபோது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்படுவதா? சங்கீதம் வாசி, நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் ஸ்திரப்படுத்துவார். அப்படின்னு நம்பி சொல்லி கருவினாலே இருதயம் ஸ்திரப்படுத்து நல்லது அப்படி எப்படி சொல்லுவோம்? இவரை என்ன சொல்லுவோம்? அப்ப தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுது. தேவனுக்காக வாடுகிற ஒரு வாஞ்சை வைராக்கியம். உலகம் நம்மை பலவீனப்படுது, மனிதர்கள் நம்மளை பலவீனப்படுத்துறார்கள், ஆனா தேவ சமூகத்திலும் நாம் இருக்கிறோம். புதுபலம் கத்தருக்கு காத்திருக்கவள் புதுபலம் அடைந்து கலிகளை போல எழும்புவார்கள், ஓடினார்கள், கடந்தால் நடந்தாலும் சோர்வடையா. தேவ கிருபைக்காய் காத்திருக்கிறோம். ஆகவே இன்றைய இந்த முதலாம் நாளிலே, இந்த 2011 ஆண்டின் முதலாம் நாளிலே, ஒரு சீரான, ஒரு நேரான, ஒரு கிரமமான, ஒரு ஒழுங்கான, ஒரு ஜெப வாழ்க்கைக்கு கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை அழைக்கிறேன். இதிலும் ஒரு ரிக்வெஸ்ட், என கவனிங்க, என கவனிங்க. 2011 ஆண்டுல அதிகாலை ஜெபத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்றேன். எனக்கு தெரியும் இந்த நாட்டில் பல நீங்க வேலை செய்யறவர்கள் உண்டு, வேலை களைப்பு உண்டு, வேலையாக எழுப்பி போறவர்கள் உண்டு. ஆனால் உங்களோட வேலையும் உள்ளமைகளையும் நீங்க அறிவீங்க, ஆனால் உங்களோட வசதிக்கு ஏற்றபடி கத்தருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு முடியுமான அளவுக்கு நீங்கள் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்றும் வேத வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். மற்ற நேரங்களை ஜெபித்தான் ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று நான் சொல்லல, ஆனால் இந்த அதிகாலை ஜெபத்திலே சில காரியங்கள் உண்டு, அது நான் போற சொல்றேன். எனக்கு அறிமானவர்களே, ஹலோ, அதிகாலை தான் அதிக தூக்கம் வரும். பிஜிட்டு எடுத்து பார்ப்போம், ஜன்னலுக்குள்ளால பார்த்தா இருட்டா இருக்கு. நேரம் எத்தனை மணி? 7 மணி. இருட்டா இருக்கு, முருகன் படுது. என்னோட மோர்னிங்ல கைய வச்சுட்டு படுக்கிறேன், கையும் வச்சுட்டு படுத்தா ரொம்ப விருப்பமா இருக்கும் பாரு. அடே, இதுக்கெல்லாம் வீடு வசதம் இருக்குது, அதில் நான் சொல்லி நேரம் போயிட கருமானுக்குள்ள. இந்த 2011 தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். 2011 அதிகாலை ஜெபத்துக்கு நேரம் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய வாழ்விலும் நன்மைகள் நடக்கும். உங்களுடைய ஜெபத்தினால் பற்பல காரியங்களை தேவனுடைய கரம் செயலாற்ற ஆரம்பிக்கும். அதை இப்பொழுது நீ காணாவிட்டாலும் ஆண்டவர் இயேசுவை நீ சந்திக்கும் போது அதன் பலனை அனுபவிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது கதவை அடைத்து அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாவை நோக்கி தேவனோட, அப்பொழுது தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இன்றைக்கு சிஸ்டர் பிரதர், நீங்க அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து மற்றவர்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறீங்க பாருங்க, அதை உலகம் பாராட்டாது. ஒரு ஒரு சபையும் உங்களை அதிகாரம் ஜெபிக்கிறதா அல்லது ஜெபிக்கிறதா வாங்கன்னு பாராட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கு நமக்கு பாராட்ட தேவையில்லைங்க. அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் சர்வ சங்கத்திற்கு முன்பாக, ஏன் தேவ தூதர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மகிமைப்படுத்துற அந்த நாளை மனதில் வச்சு, கர்த்தர் உங்களுக்கு வெளியகரமாக பலனளிக்கிற அந்த நாளை மனதில் வச்சு உங்க ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. உங்களை ஜெபத்தை விட்டாது. உங்க வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் வந்தால், உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், உன் ஜெப வாழ்வை தயவு செய்து விட்டாது என்று உனக்கு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு புத்தி சொல்றது போல நான் இந்த முதல் நாளில் உங்களை சொல்றேன். ஜெபிக்கிறவர்கள் பலசாலிகளாக இருப்பார், பராக்கிரமசாலிகளாக இருப்பார். கதைக்கிறவர்களால் தேவராட்சியும் பேச்சிலையால பலத்திலே இருக்கிறது. யாரு கதைச்சா காத்திருப்பது நமக்கு? ஆனா நான் நீயும் தேவருடைய மனுஷனே, மனுஷன் ஜெபிக்கிறதுல உறுதியா இருக்கு. ஆகவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமமா இருக்குது. ஆகவே தெளிந்த புத்தகங்களாக இருந்து ஜெபிக்கிறது. இன்னும் 15 நிமிஷம் ஜெபது வாழ்க்கையை ஓடிக்கொண்டது உண்மையே திருப்திப்படுத்துறது எவ்வளவு பெரிய பரிதாபம். நீயும் யோசிச்சுப்பார். இதையெல்லாம் தேவதூதன் வந்து உனக்கு டைரக்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவட ஊழியக்காரர் நான் சொல்றேன் கேர், இதுவரைக்கும் 15 நிமிஷத்துல நீ வாழ, 15 நிமிஷம் ஜெபத்துல வாழ போற, எப்பொழுது நீ வளர போய, எப்பொழுது உடைய ஜெப வாழ்க்கை மாறப்போற, அப்பொழுது உடைய வாழ்க்கையில மாற்று மறந்துற. 6 மணி நேரம் ஜெபிச்சா 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம், 1 மணி நேரம் ஜெபிச்சா 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறவனாக மாறும், 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறவன் சொன்னா 2 மணி நேரம் ஜெபிக்கிறவனாக ஏன் மாறக்கூடாது? That is grow in our prayer life. So we have to develop our prayer life. தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தை இழந்துறாரு, விடாரு. அது இணையாக இந்த உலகத்துல என்னங்க எத்தனை கொண்டாட்டம், என்ன எல்லாம் போடுவாங்க, எல்லாம் உடுத்தலாம், நல்லா திண்டலாம், நல்லா வாங்கலாம், நல்லா சேர்க்கலாம், எல்லாம் போடுவோம், எல்லாம் போயிடும், எல்லாம் போய். ஆனா தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன், தேவனோடு வாழ்ற ஒரு மனுஷன், தேவன சமூகத்தை அனுபவிக்கிற ஒரு மனுஷன், அவன் எப்பையும் பசுமையும் புஷ்டியாக இருப்பாங்க. கருமானவர்களே, நமக்கு நேரம் போகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவனாக இருந்தேன், செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதா. சிஸ்டர், நான் உனக்கு தான் சொல்றேன், யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ப்ரேயர் லைஃப். அதான் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம். தேவன் தேவனாக இருக்கிறார். He can perform a miracle. It is not a hard for the Lord. Because he is almighty. But we now devu samuthile kaathirundhu aandavar nammude vaazhvile seyalpada, devude karam nammude vaazhvile velippada, devude vallamai nammude vaazhvile thulappada, naam kaathirundhu jebikkaamal irukkira pachathile devan eppadi nammude vaazhvile devanaga irundhu arasaala mudiyum, adbhudangalai seiya mudiyum, varandu poi kidaikkira nammude vaazhkai, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரியான ஒரு ஜெபம் இல்ல, மண்டாட்டில் தேவனோடு நெருக்கமான ஒரு தொடர்பு இல்ல, ஆண்டவோடு நெருக்கமான ஒரு ஐக்கியம் இல்ல. ஐக்கியம் முக்கியம் என்பதை அடித்து சொல்றது இந்த நாள். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? ஒழுங்காக ஜெபிக்கிறவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க ஜெப வாழ்க்கையை புதுப்பியன்றேன். உன அன்பா நான் கேட்கிறேன், வரப்போற சோதனைகளுக்கு விலைக்கு பாதுகாக்க உடைய லைஃப் நீ டெவலப் பண்ண. சின்ன பிள்ளை மாறி நாம ஜெபிக்கிறதே விட அர்த்தமா ஜெபிக்கணும், கரெக்டா ஜெபிக்கணும், எளியா கரெக்டா ஜெபிக்க. நம்ம போல பாடணும் மனுஷன், அவ எல்லாவற்றுக்கும் முடிவு சுயமா இருக்கு. குடும்பங்கள் கட்டப்பட, குடும்ப வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தீர, பிள்ளைகள் கத்தருக்குள்ள வளர, குடும்ப ஜெபம் இன்றியமையான. இந்த எத்தனை குடும்பங்களை ஃபேமிலி பெறவில்லை, இவைகள் எல்லாம் கேட்கிறோம். யார் எத்தனை பேர் நான் அவனை காய்க்கிறோம் அப்படியே சொல்லிட்டே இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் தேவை கேட்டே இருக்கு. திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வி நீட் த டைம் டு வெயிட். ஏத்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வழித்தடல வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமாரம் என்று வேணும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமமா இருக்குது. நீயோ தெளிந்த புத்தி உள்ளவனா இருந்து செபிக்கிறதுக்கு ஜாக்கிர. இந்த ஆண்டு செபிக்கிறதுக்கு நேரம் எடு. இந்த ஆண்டு உபவாசித்து மன்றாடுறதுக்கு ஜெபம். நீ உபவாசம் பண்ணது மற்றவர்கள் தெரியாதபடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. முகத்தை வாடலா வச்சிருக்காது, மற்றவர்கள் பம்பட்டம் அடிக்காது, அங்கேயும் ஓடி தெரியாது, பத்து நாள் இருந்து 20 நாள் 30 நாள் அலம்பு தெரியாது. உபவாசம் பண்ணி தேவ சமோத்திரம் ஒரு முழங்கால்கள் உடக தேவ சமோத்திரம் அடக்கு உன் ஆவிய ஆண்டவர் பாதத்தில் தேவனுடைய வல்லமை விளங்கும். என் கருமானவர்களே, என் தேவன் எனக்கு என் மனசுக்கு தந்த ரெண்டு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு நான் விளங்குறேன், தெரிஞ்சு சொல்லி. ஆனா ஒண்ணு, உத்தமமா நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை வழங்குவார், சத்தியம். இரண்டாவது, எல்லாவற்றுக்கும் முடிவு சுகமா இருக்கு. ஆகவே விழித்திருந்து தெளிந்த புத்தவளா இருந்து செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை பண்ணு. உங்களுடைய செபு ஆவி மற்றவர்களுக்கும் பட்டி பிடிக்கட்டும். இந்த செபிக்கிற மனுஷ கூட சேர்ந்து கொண்டா நாமளும் செபிக்கிறவர்களாக மாறலாம். கதைக்கிறவங்களோட சேர்ந்தீங்களோ நீங்களும் நாலவர்கள கதைக்குள்ளாக மாறி. அதை நான் சொல்றது அக்கிய முக்கிய மனுஷன். இவரை வெறுத்துவிடன்னு அர்த்தம் இல்லை. ஆனா நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டணுமே. நாம் நம்முடைய மற்றவங்களுடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது என்ன தாக்கம்ன்றா, அது தேவன் பக்கமாக அந்த மனிதர்கள் திரும்ப ஒரு தாக்கம் நம்முடைய வாழ்வில் மற்றவர்களை ஏற்படணும். அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையை, நான் வாழ்கிற வாழ்க்கையை நான் கதைக்கிற கதை அடுத்தவங்க ஜெபஜீவியம் கெட்டு, விசுவாச வாழ்வு கெட்டு, பச்சத்து வாழ்வு கெடுத்து, எவ்வளவு பெரிய பழுதாகும் யோசிப்பாரு. எல்லாவற்றுக்கும் முடிவு சவிமா இருக்கிறது. God is on the judgment seat. We are going to stand before the judgment seat of Christ. Glory to God. நாம் ஒடுகிறோம். கடைசியாக இந்த ஆண்டு நான் சில மாதங்களுக்கு முன்பாக யூகேல பிரசிடன்ட் நம்ம பிராஞ்சிக்கு போறேன். அதோட வீட்டில இருந்து ஜெபம் பண்ணி கொண்டு கேட்கல சில மாதங்களுக்கு முன்பாக, இந்த ஆண்டு என்ன ஆண்டாக இருக்கும் சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டேன். அப்ப ஆண்டவர் மனசுல ஒரு வசனத்தை தந்தார். அந்த வாக்கியம் தான் இந்த ஆண்டு போட்டு என்ன என்ன ஆண்டு, இது இந்த 2011 ஆண்டு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் கிருபை தேவாலயத்துக்கு நற்குறிகளின் ஆண்டாக நமக்கு தந்திருக்கிற படைங்க. எபிசியர் 2:10 எபிசியர் 2 Book of Ephesians, chapter 2, verse 10. Let us read the word, please.
ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறவருக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். எப்படி இருக்குது? நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்முடைய பழைய சாய்வு எல்லாம் மறைந்து போய், பழைய குணங்கள் எல்லாம் மறைந்து போய், இப்ப நாம் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். தேவனாலே கிறிஸ்துக்குள் நாம் ரட்சிக்கப்படும் போது புதிய மனுஷர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். எதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் சொன்னால், நற்கிரியைகளை செய்கிறதற்கு. இதை குறித்து நாம் போற ஒரு நாளைக்கு நாம் இந்த ஆண்டு நாம் விவரமா பேசலாம். ஆனால் சொன்ன கவனிங்க, நாம் செய்த நற்கிரியைகளால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, நாம் நற்கிரியைகளை செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹலோ, அதர்வு சொல்ல, நாம் செய்த நற்கிரியைகளால் இயேசு நம்மை ரட்சிக்கல, நாம் நற்கிரியைகளை செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதான் கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். எதற்கு தெரியுமா? நற்கிரியைகளை செய்யறது. ஒரு காலத்துல துர்க்கிரியைகளை செய்யறதுக்கு பயன்பட்ட இந்த அவயவங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய பலர்கட்டுமே. எனக்கு அறிமானவர்களே, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் கிருபை தேவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு நற்கிரியைகளின் ஆண்டாக தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டு கிறிஸ்துவுக்காய், கிறிஸ்துவுக்கு உள்ளாய் நற்கிரியைகளை அதிகமாக நாம் செய்ய நாமை நாம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது தேவன் அந்த கிரியைகளுக்குரிய பலனை நமக்கு தருவார். ஏன் தெரியுமா? இதோ சீக்கிரமாய் வருவது. அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குப்பளித்தார். ஆகவே எனக்கருமானவர்களே, இந்த 2011 ஆண்டு ஒரு வாழ்வில் தேவர் நன்மைகளை செய்ய நீங்க எதிர்பார்க்கறது உண்மையானால் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்வு வாழுங்க. என்னை சேர்த்து நான் பிரசங்கம் பண்றேன், தேவர் சாட்சி. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் முடிவு சுகமா இருக்கு. நமக்கு ஊழியத்துக்கு நேரம் இருக்கா, நான் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாத பெரிய பரிதாபம். ஆகவே நான் சொல்றேன், ஜெபிக்காத நாம ஊழியம் செய்யக்கூடாது என்பது நான் சொல்லுவேன். ஜெபம் பண்ணாத ஒருவருக்கு ஊழியம் எதுக்கு? அப்படிப்பட்ட ஊழியத்துல ஆண்டவர் மகிமைப்படுவார. யோசிச்சு பாரு, இப்படி ஆண்டவர் நமக்கு செய்ய சொன்னார. இயேசுவே ஜெபிச்சு 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 ஊழியம் செஞ்சிருக்காரு. அப்போ சிலதான் ஜெபிச்சு ஜெபிச்சு வாழ்ந்து ஊழியம் செஞ்சிருக்கார். நாம ஜெபிக்காம ஊழியம் செஞ்சு தேவருக்கு மகிமையா பெறுமாரு. ஆகவே நான் சொல்றேன், ஊழியம் செய்யற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், 2010 விட்ட மிஸ்டேக், ஜெபத்தில் நமக்கு இருந்த குறைவுகள், பஞ்சங்கள், பற்றாக்குறைகள் 11 மாற்ற தொடர்றாங்க. நாம் ஜெபிக்காம செய்கிற ஊழியங்கள் தேவ சமூகத்தில் பிரிதியாக இருக்காது என்று நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். உணர்ந்து கொள். We need the leading and guiding of the Holy Spirit to do the will of God. So we have to accomplish the will of God in our life. That's what we have to pray. Salve, stand up, please. Now, hello, brother.